மாதம் பாடல் நிகழ்ச்சிகளை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையில் செவிசாய்க்கு காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு சங்கராதத்தின் காலை வணக்கம்.
அன்பு தமிழ் நேயர்களே, இன்று டிசம்பர் மாதம் 14 தேதி, நமது தமிழுக்கு கார்த்திகை மாதம் 28 நாள், விளம்பி வருடம் 2018 வெள்ளிக்கிழமை.
மாறிக்கொண்டிருக்கும் மாற்றங்களில், மாற்ற முடியாத உலகினில், மாறக்கூடாத மனித நடத்தைகளை மனதிற்குள் பதிய வைக்க திருக்குறளில் ஒன்று இதோ உங்களுக்காக.
ஒருவன் தன் உள்ளமறிய பொய்யின்றி நடந்தால் அத்தகையவன் உலகத்து மக்களின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான்.
அன்பு நேயர்களே, நமது சங்கநாதத்தில் முதல் நிகழ்ச்சியாக அனைவரின் கவனத்தையும் ஈர்த்த வாரம் போர் வலம் வழங்குபவர் திரு எம் வரதராஜன்.
வாரவலம் தேசத்தின் குரல், அண்டன் பாலசிங்கம் அவருடைய 12வது நினைவு நாள் என்றாகும். அண்டன் பாலசிங்கம் அவர்கள் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தத்துவ ஆசிரியராக அறியப்பட்டவர். இங்கிலாந்து குடியுரிமை பெற்ற இவர் இலங்கை அரசுடன் நடத்தப்பட்ட பெரும்பாலான பேச்சுவார்த்தைகளில் ஆரம்பம் முதல் ஜெனீவாவில் இடம்பெற்ற முதல் சுற்று பேச்சுவார்த்தை வரை விடுதலை புலிகள் இயக்கத்தின் குழு தலைமைக்கு பொறுப்பேற்று அதனை செப்பனுடன் நடத்தி வந்தவர். இங்கிலாந்தில் லண்டன் சவுத் பேங்க் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பெற்ற இவருக்கு பல்வேறு கல்வி நிலையங்கள் சில கௌரவ பட்டங்களை அளித்திருக்கின்றன. ஆரம்ப காலத்தில் ஒரு ஊடகவியலாளராக இலங்கையில் வெளிவந்த வீரகேசரி பத்திரிகையில் பணியாற்றிய பாலசிங்கம் அவர்கள் பின்னர் கொழும்பில் இருந்த பிரித்தானிய தூதரகத்தில் கிடைத்த ஒரு வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய வாய்ப்பை பெற்று அங்கு மொழிபெயர்ப்பாளராக பணியாற்றினார். அந்த பிரித்தானிய தூதரகத்தில் சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேல் கடமையாற்றியதனால் இங்கிலாந்தில் குடியுரிமை பெற்றிருந்தார். இவரது முதலாவது மனைவி கரவட்டி அல்வாயைச் சேர்ந்தவர். அவர் காலமானதன் பின்னர் பிரித்தானிய தூதரகத்தில் பணியாற்றிய ஆஸ்திரேலியரான அடெல் ஆன் என்பவரை 2வது மனைவியாக ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து வந்தார். பாலசிங்கத்தை பொறுத்தவரை 1970களில் அவர் எழுதிய கொரில்லா போர் முறை என்ற ஒரு நூல் முக்கியம் வாய்ந்தது. 70களிலே ஜனநாயக நீரோட்டத்திலிருந்து மாறி தீவிரவாத நீரோட்டத்துக்கு தமிழ் அரசியல் நுழைந்து கொண்டிருந்த நேரத்தில் பல தமிழ் இயக்கங்களைச் சேர்ந்த உறுப்பினர்களுக்கு மேலதிக வாசிப்புகளையும் பயிற்சிகளையும் பெற்றுக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் கொரில்லா போர் முறை பற்றிய இந்த இவரது நூலை வாசித்த விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் சனி அவர்களை, மன்னிக்கவும், அண்டன் பாலசிங் அவர்களை சனி என்றுதான் பொதுவாக சிலர் அழைப்பது வழக்கம். அண்டன் பாலசிங்கம் அவர்களை தொடர்பு கொண்டதன் மூலம் புலிகள் அமைப்புடன் தொடர்பு அவருக்கு ஏற்பட்டது. பின்னர் பாலசிங்கம் இந்தியாவில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த தமிழ் போராளிகளுக்கு அரசியல் வகுப்புகளை நடத்தும் போது தலைவர் பிரபாகருடனான தொடர்பு மேலும் வளர்ந்தது. அதனால் 1983 கருப்பு ஜூலைக்கு பிறகு இங்கிலாந்திலிருந்து வெளியேறிய பாலசிங்கம் தம்பதியினர் இந்தியாவுக்கு வந்து குடிபெயர்ந்தனர். 1985 திரும்பி பேச்சுவார்த்தையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை குழுவில் விடுதலை புலிகளின் குழுவின் ஆலோசகராக பணியாற்றிய பாலசிங்கத்தின் நிலை காலப்போக்கில் புலிகள் இயக்கத்தில் பாலசிங்கத்தின் முக்கியத்துவமான ஒரு நிலையை உருவாக்கியது. அந்த நிலை உயர்ந்து புலிகளின் தலைமை பேச்சாளராக அரசியல் ஆலோசகராக முக்கியமான பதவிகளை வகிக்க செய்தது. அத்துடன் தலைவர் பிரபாகரனுடைய நெருங்கிய நண்பராகவும் அவர் மாறினார். 2002 ஏப்ரல் மாதம் இலங்கை அரசுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடம்பெற்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாட்டும் முன்னர் வேலுப்பிள்ளை பிரபாகருடன் எப்போதாவது ஒரு சில தடவையை இடம்பெறும் பத்திரிகையாளர் மாநாட்டில் கலந்து கொள்ளும் பாலசிங்கம் அவர்கள் அங்கு இடம்பெற்ற முக்கியமான பத்திரிகையாளர் மாநாட்டில் மொழிபெயர்ப்பு உதவிகளை செய்திருந்தார். அது முக்கியமான மாநாடாக இடம்பெற்றது. 2000 நீண்ட காலமாக இருந்த நீரிழிவு நோயின் தொடர்ச்சியாக இடம்பெற்ற புற்றுநோய் காரணமாக அவர் இம்மண்ணை விட்டு நீங்கினார். தொடர்ச்சியாக வைத்திய பராமரிப்பிலிருந்து வந்த கலாநிதி அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் December 14, 2006 2006 தமது 68 வயதில் லண்டனில் காலமானார். மறைந்த அண்ணன் பாலசிங்கம் அவர்களுக்கு தேசத்தின் குரல் என்னும் கௌரவத்தை தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் அறிவித்திருந்தார். ஒரு மார்க்சியவாதியாக இருந்தவர், பௌத்த சித்தாந்தம் பற்றிய முக்கியமான ஆய்வுகளை செய்தவர், பின்னர் ஈழத்தமிழ் தேசியத்தை வரையறை செய்தவர்களில் முக்கியமான ஒருவரானவர், தமிழீழ விடுதலை புலிகளின் கற்றறிவு அனுபவ அறிவு ஆங்கில மொழி அறிவு மிதவாத தன்மை வெளியுலக பார்வை தொடர்பு என்பவற்றுடன் சிறந்த ஒரு நகைச்சுவையாளராக நகைச்சுவை உணர்வை கொண்டவராக ஒரு முக்கியமான தலைவராக விளங்கியவர், ஒரு போக்கான மேற்குலகை புரிந்த ஒரு ஆளுமையாக அவர் விளங்கியதாக ஒரு பிபிசி ஆய்வாளர் தெரிவித்திருந்தார். விடுதலை புலிகள் இயக்கத்தை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வருவது முக்கிய பங்களித்த திரு பாலசிங்கத்தின் மறைவு தமிழ் இனத்தின் பயணத்தில் ஒரு முக்கியமான இழப்பாகும். இது இன்றைய வாரவலம்.
வீடுகள் புனரமைத்தல்,
அழகுக்கு அழகு சேர்க்கும் பெயிண்டிங் வேலைகள்,
எல்லை நிர்ணய வரையறுப்பு,
தரை மற்றும் குளியலறை திருத்த வேலைகள்,
வீட்டின் வெளிவட்டங்களை சுத்தமாக கழுவிக்கொள்ள,
புல்லு வெட்டுதல் மற்றும் தோட்ட பராமரிப்புகள் என அனைத்து சேவைகளுக்கும் நம்பத்தகுந்த இடம் தற்போது வரன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ் லிமிடெட்டில்.
தொடர்புகளுக்கு 02209370344, 02209370344,
இமெயில் யோகா pml@gmail.com. Varan Property Maintenance Limited.
நாணயமும் தரமும் ஒரே இடத்தில்.
இன்றைய இளம் தளிர் நிகழ்ச்சியை தனது கணீர் குரலால் கவிஞர் நந்திவர்மன் அவர்களுடைய ஆக்கத்தை உங்களுக்கு தருகின்றார் செல்வி ராஜி சிவகுமார்.
சுத்த தமிழ் பேசுவோம், அரு சீரடி குரல் வெண் செந்துரை, ஓங்கிய மொழியாமுன் தமிழை ஒதுக்கிடும் வகையில் அதனுடனே ஆங்கிலம் கலந்து பேசி அதன் அழகினை அளித்தல் அறமாமோ. உணவினை சுவைத்து உண்ணுகையில் ஓரிரு கற்கள் கடிபட்டால் கணமதில் சுவைப்போம், அதுபோல புறமொழி கலந்திட நயம் போமே. 1000 பல கடந்த அற்புத மொழியை நாம் போற்றி தாயினும் மேலாய் காத்து அடுத்த தலைமுறை தருதல் தவமன்றோ. அழகிய மொழியாம் அருந்தமிழில் ஆங்கிலம் கலந்து பேசாது, பழகுவம் தமிழில் தானெனவே பாரினில் நாம் சூழ் உரைப்போமே. கவிதையாக்கம் சிட்னியில் இருந்து எழில் பூக்கள் நந்திவர்மன். நன்றி.
¿Verdad? மட்டுமே. நடனத்தில் ஆர்வமுள்ளவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். ரித்மிக் தண்டர் தொடர்புகளுக்கு பவித்ரா 02234014426, சிவரஞ்சி 02255515509. ரித்மிக் தண்டர் நடன வகுப்புகள், எல்லா வகையிலான பாலிவுட் நடனங்களும் ஆரம்பமாகிறது. ரித்மிக் தண்டர்.
நியூசிலாந்து எலிம் தமிழ் திருச்சபையின் கலை விழா ஓர் இரவு டிசம்பர் மாதம் 15 தேதி நாளை மாலை 6 முதல். இடம் அகோரா ஈவன் சென்டர், 13 கென்ட் ஸ்ட்ரீட், பிராங்க்டன், ஹாமில்டன். பாடல்கள், நடனம், நாடகம், சிறப்புரை என பல பல்சுவை நிகழ்ச்சிகள் மேடையேற உள்ளன. விழாவின் இறுதியில் தமிழ் கலாச்சார அறுசுவை விருந்து அனைவருக்கும் உண்டு. பிரவேசம் இலவசம். தமிழ் மக்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு பயன்பெற நியூசிலாந்து ஏலம் தமிழ் திருச்சபை பேர் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றது. மேலும் விவரங்களுக்கு போதகர் விக்கி விக்னராஜா 02127499856 மற்றும் 09951231318. நன்றி அன்பர்களே. தொடர்வது திருமதி டயானி டேனியல் அவர்கள் வழங்கும் மறைந்த இந்திய குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்களின் பொன்மொழிகள்.
வணக்கம் நேயர்களே, நான் இன்று உங்களுக்கு படித்ததில் பிடித்ததை வழங்க வருகிறேன். கலாமின் பொன்மொழிகள். அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது, அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது, அதிகம் செயல்படுபவனையே கைகூப்பி தொழுகிறது. கற்ற அறிவையும் பெற்ற செல்வத்தையும் இறுதி காலம் வரை மற்றவர்களுக்காக செலவிடுங்கள். நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். நம்பிக்கை குறையும் போது ஒவ்வொரு மனிதனும் நெறியற்ற கொள்கையை மேற்கொள்கிறான். சலித்துக் கொள்பவன் ஒவ்வொரு வாய்ப்பிலும் ஆபத்தை பார்க்கிறான். சாதிப்பவன் ஒவ்வொரு ஆபத்திலும் உள்ள வாய்ப்பினை பார்க்கிறான். மகிழ்ச்சி என்ற உணர்ச்சி மட்டும் இல்லாவிட்டால் வாழ்க்கை என்பது சுமக்க முடியாத பெரிய சுமையாகி இருக்கும். உலகம் ஒரு விசித்திரமான கல்லூரி. இங்கே பாடம் சொல்லிக் கொடுத்து தேர்வு வைப்பது இல்லை, தேர்வு வைத்த பிறகே பாடம் கற்பிக்கப்படுகிறது. சிக்கனம் என்பது ஒருவன் பணத்தை எவ்வளவு குறைவாக செலவு செய்கிறான் என்பதை பொறுத்தது அல்ல, அதை அவன் எவ்வளவு உபயோகமாக செலவிடுகிறான் என்பதை பொறுத்தது. எதை இழந்தீர்கள் என்பதல்ல முக்கியம், என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம். அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செய்யப்பட்டவை அல்ல, விடாமுயற்சியினால்தான். முன்னோக்கி செல்லும் போது கனிவாயில், ஒருவேளை பின்னோக்கி வர நேரிட்டால் யாராவது உதவுவார்கள். ரகசியத்தை வெளிப்படுத்தியவனுக்கும் தூக்கத்தை வெளிப்படுத்தாதவனுக்கும் மனதில் நிம்மதி இருக்காது. எல்லோரையும் நம்புவது அபாயகரமானது, ஒருவரையும் நம்பாமல் இருப்பது இன்னும் அபாயகரமானது. எல்லா துன்பங்களுக்கும் இரண்டு மருந்துகள் உள்ளன, ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். எல்லோரும் தம்மை விட்டுவிட்டு வேறு யாரையோ சீர்திருத்த முயல்கிறார்கள். ஆசையில்லாத முயற்சியால் பயனில்லை, முயற்சியில்லாத ஆசையால் பயனில்லை. செயல் புரியாத மனிதனுக்கு தெய்வம் ஒருபோதும் உதவி செய்யாது. சண்டைக்கு பின் வரும் சமாதானத்தை விட என்றும் சண்டையே இல்லாத சமாதானம் தான் வேண்டும். நேற்றைய பொழுதும் நிஜமில்லை, நாளைய பொழுதும் நிச்சயமில்லை, இன்றைக்கு மட்டுமே நம் கையில். மகிழ்ச்சியாய் நீ வீணாக்கிய தருணங்கள் எல்லாம் வீணானவை அல்ல. பழமையை பற்றி ஒன்றுமே தெரியாமல் புதுமையை சிறப்பாக படிக்க முடியாது. வாசிப்பு பழக்கம் என்பது அருமையான ருசி, அழகான பசி. ஒருமுறை சுவைக்க பழகிவிட்டால் அது தொடர்ந்து வரும். நீங்கள் விரும்புவது ஒருவேளை உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம், ஆனால் உங்களுக்கு தகுதியானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். அறிவு ஒன்றுதான் அச்சத்தை முறிக்கும் அரிய மருந்து. அறிவை வளர்த்து கொண்டால் எல்லா விதமான பயங்களும் அகன்றுவிடும். தவறு நேர்ந்து விடுமோ என்று அஞ்சி அஞ்சி எந்த செயலையும் செய்யாமல் பின்வாங்குவது இழிவானது. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். கஷ்டம் வரும்போது கண்ணை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்ணை திறந்து பார், நீ அதை வென்று விடலாம். நம்பிக்கை நிறைந்த ஒருவர் யார் முன்னேயும் எப்போதும் மண்டியிடுவதில்லை. கனவு காணுங்கள். கனவு என்பது நீங்கள் தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் செய்வது எதுவோ அதுவே கனவு. நாம் அனைவருக்கும் ஒரே மாதிரி திறமை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அனைவருக்கும் திறமையை வளர்த்து கொள்ள ஒரே மாதிரி வாய்ப்புகள் உள்ளன. ஆண்டவன் சோதிப்பது எல்லாரையும் அல்ல, உன்னை போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே. அழகை பற்றி கனவு காணாதீர்கள், அது உங்கள் கடமையை பாழாக்கிவிடும். கடமையை பற்றி கனவு காணுங்கள், அது உங்கள் வாழ்க்கையை அழகாக்கும். ஒரு முட்டாள் தன்னை முட்டாள் என்று உணரும் தருணத்தில் புத்திசாலி ஆகின்றான். ஆனால் ஒரு புத்திசாலி தன்னை புத்திசாலி என்று பெருமிதம் கொள்ளும் தருணத்தில் முட்டாள் ஆகின்றான். இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் வரலாற்றின் பக்கங்களில் ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அந்த பக்கத்தை இந்த உலகையே படிக்க வைப்பது உங்கள் கைகளில் தான் உள்ளது. கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் படித குடும்பத்தில் இருந்து வந்தாலும் படிக்காத குடும்பத்தில் இருந்து வந்தாலும் உங்களால் வெற்றியடைய முடியும். நீ யாராக இருந்தாலும் உழைப்பால் அறிவால் வெற்றியடைவாய். நீ சூரியனாக பிரகாசிக்க ஆசைப்பட்டால் நீ முதலில் சூரியனாக எரிய வேண்டும். உன் வேலைக்கு நீ தலை வணங்கினால் நீ யாருக்கும் தலை வணங்க தேவையில்லை. அதுவே நீ வேலைக்கு தலைவணங்காவிட்டால் நீ அனைவரிடமும் தலைகுனிய நேரிடும். நாட்டின் மிகச்சிறந்த மற்றும் திறமை மிக்க மூளைகள் பள்ளியறையின் கடைசி பெஞ்சில் தான் இருக்க வாய்ப்பு அதிகம். உன் வாழ்வினில் வரும் அனைத்து சங்கடங்களும் உன்னை அழிக்க வரவில்லை, உன் திறமையையும் மற்றும் உள்மன சக்தியையும் வெளிப்படுத்த ஒரு வாய்ப்பை அளித்து செல்கிறது. உன் முதல் வெற்றிக்கு பிறகு வெற்றியின் திருப்தியில் ஓய்வு கொள்ளாதே. உனக்கு கிடைத்த வெற்றி அதிர்ஷ்டத்தினால் மட்டுமே என்று கூற ஒரு கூட்டமே காத்திருக்கிறது. உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே, ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு. நன்றி.
நியூசிலாந்து பெத்சாய்தா தமிழ் திருச்சபையின் கிறிஸ்துமஸ் விழா பூலோகத்திற்கோர் மகிழ்ச்சி டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி நாளை சனிக்கிழமை மாலை 6 மணி முதல். இடம் இலக்கம் 83 சர்ச் ஸ்ட்ரீட் ஒனிஹங்கா ஆக்லாந்து. இன்னிசை, பாடல்கள், நடனம், நாடகம், உரையாடல், சிறப்புரை என பல பல்சுவை நிகழ்ச்சிகள் மேடையேற உள்ளன. விழாவின் இறுதியில் தமிழ் கலாச்சார அறுசுவை விருந்து அனைவருக்கும் உண்டு. பிரவேசம் இலவசம். தமிழ் மக்கள் அனைவரும் இவ்விழாவில் கலந்து கொண்டு பயன்பெற நியூசிலாந்து பெத்சாய்தா தமிழ் திருச்சபை பேரன்புடன் கேட்டுக்கொள்கின்றது. மேலும் விவரங்களுக்கு போதகர் ஜாஸ்வா 021-111-4529 மற்றும் திரு சத்யராஜ் 027-692-5727. நன்றி அன்பர்களே. பொங்கல் விழா 2019 நியூசிலாந்து கலை இலக்கிய வட்டத்தின் எதிர்வரும் ஜனவரி 12ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு மவுண்ட் ஈடன் போர் ஞாபகார்த்த மண்டபத்தில் தமிழர்களின் பாரம்பரிய கலாச்சாரங்கள் அடங்கிய கலை விழா உங்களுக்காக காத்திருக்கின்றது. அனுமதி இலவசம். தமிழ் மக்களுக்கோர் மகிழ்ச்சி தரும் இரவு பொழுது பொங்கல் விழா 2019. சிலோன் எக்ஸ்சேஞ்ச், தாயகத்திற்கோ உலக நாடுகளுக்கோ பணம் அனுப்ப வேண்டுமா? இதோ மவுண்ட் ராஸ்கல் ஸ்டோடாட் ரோடில் பன்னாட்டு பண மாற்று மையம் சிலோன் எக்ஸ்சேஞ்ச். எந்த நாட்டு பணமானாலும் உள்நாட்டு பணமாக மாற்றி தருவார்கள். மிக குறைந்த கட்டணத்தில் நிறைந்த சேவையை அளிக்கிறார்கள் சிலோன் எக்ஸ்சேஞ்ச். எங்கே என கேட்கிறீர்களா? இலக்கம் 164 ஸ்டோடர்ட் ரோட், மவுண்ட் ராஸ்கில், ஆக்லாந்து. தொடர்புக்கு கைபேசி எண்கள் 02-2-6-3-0-7-3-5. நன்றி.
உலக பலம். பிரித்தானிய பிரதமர் தெரேசா மேக்கு எதிராக அவருடைய கட்சியினர் 48 பேர் திசை திரும்பினார்கள். இதனால் இன்று மாலை 7 மணிக்கு நம்பிக்கையில்லா பிரேரணை வாக்கெடுப்புக்கு வருகின்றது. அவருடைய பதவி நூலில் ஆடுகின்றது. பிரிட்டனில் மிக பெரும் பதட்டம். போரிஸ் ஜான்சன், டேவிட் கேமரான், டேவிட் டேவிஸ் போன்றோர் தெரேசா மேக்கு எதிராக போர்க்கோலம் பூண்டிருக்கின்றார்கள். நேற்று தலை தப்பிய தெரேசா மே இன்று ஆபத்தான இடத்தில். கையில் உள்ள மோதிரத்துடன் கைலேஞ்சியை தூக்கி வீச போகும் நிலைக்கு அவர் வந்திருப்பதாக கூறப்படுகின்றது. இதற்கிடையில் பிரான்சில் துப்பாக்கி சூடு. கொலை சந்தேக நபரை தேடி 150 போலீசார் வீடு வீடாக சோதனை. 3 பேர் மரணம், 12 பேர் படுகாயம். ஐரோப்பா பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பாதுகாப்பு கருதி பாராளுமன்ற கட்டிடங்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றார்கள். 2000 பேர் வரை பதட்டத்துடன் ஐரோப்பா பாராளுமன்றத்திற்குள் குழுமி இருக்கின்றார்கள். மறுபுறம் வாக்களிப்பை பின்போட்டு ஐரோப்பிய தலைவர்களை சந்தித்த பிரித்தானிய பிரதமர் தெரேசா மே ஐரோப்பிய தலைவர்களுடன் பேசி தோல்வியுடன் திரும்பியிருக்கின்றார். ஜெர்மனிய சான்சலர் ஏஞ்சலா மெர்க்கல் அவருடைய கோரிக்கையை முற்றாக நிராகரித்திருக்கின்றார். இந்த நிலையில் அவர் நேற்று திரும்பியவர் இன்று கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய 1922 அணிக்கு வழங்கப்பட்ட பிரேரணை ஒன்றின் மூலமாக 48 கடிதங்கள் அவருக்கு எதிராக வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த 48 கடிதங்களும் அவருடைய கட்சிக்குள்ளேயே அவருக்கு நம்பிக்கை இல்லை என்ற கருத்தை எழுதி கொடுத்திருக்கின்றன. இதனால் பாராளுமன்றத்தில் தன்னுடைய பெரும்பான்மையை அவர் நிறைவேற்ற வேண்டும். இன்று மாலை 7 மணிக்கு இதற்கான வாக்கெடுப்பு நடைபெற இருக்கின்றது. அவருடைய தலைவிதி அத்தருணம் தீர்மானமாகும். டவுனிங் ஸ்ட்ரீட் 10வது இலக்க கதவின் முன்னால் இன்று காலை நத்தார்கால சவுக்கு மரம் நிறுத்தப்பட்டுள்ள இடத்துக்கு அருகாமையில் வரலாற்று முக்கியத்துவம் மிக்க உரையொன்றை அவர் பேசினார். அத்தருணம் அவர் 40 வருடங்களாக தான் அந்த பதவியில் இருப்பதாகவும், கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய முக்கிய பகுதிகளில் பணியாற்றியதாகவும், நிழல் மந்திரியாகவும் மந்திரியாகவும் இன்று பிரதமர் வரை முன்னேறி இருப்பதாகவும் கூறினார். தன்னை வீழ்த்தி ஆட்சிக்கு வருவதற்கு சிலர் விரும்பினாலும் கூட ஒவ்வொருவருடைய விருப்பங்கள் சார்ந்தது என்று குறிப்பிட்ட அவர் இந்த எதிர்ப்பை சந்திக்க இருப்பதாக கூறினார். ஐரோப்பிய ஒன்றியத்தின் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் வாக்கெடுப்பை நேற்று தள்ளி போட்டு அவர் தன்னுடைய பதவியை பாதுகாத்து பல நாடுகளுக்கு பறந்து வந்தாலும் கூட இன்று அவருடைய கட்சியிடமே அவர் மாட்டிக் கொண்டிருக்கின்றார். இன்று காலை வழங்கிய உரையில் தன்னை நோக்கி வரும் எதிர்ப்பை எதிர்கொள்ள புறப்படுவதாக அவர் பிரகடனம் செய்து டவுனிங் ஸ்ட்ரீட் 10 உள்ளே சென்றதை காணக்கூடியதாக இருந்தது. அவரை பொறுத்தவரை வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கையுடன் போகிறார். ஆனால் வெற்றி வாய்ப்பு அவருக்கு மிக மிக குறைவு என்கின்றார்கள் நோக்கர்கள். தன்னுடைய எதிர்காலம் மட்டுமல்ல தன்னுடைய கட்சியின் எதிர்காலத்தையும் தழுவி உள்ளதனால் கடைசி சுற்று மோதலுக்காக உள்ளே சென்றிருக்கின்றார் தெரேசா மே. அவர் வெற்றியுடன் வருவாரா? காத்திருக்கின்றது உலகம். பனையால் மெழுந்தவனை மாடேறி மிரித்த கதை பிரான்சில். 3 பேர் கொலை, 12 பேர் படுகாயம். பிரான்சின் முக்கிய நகரங்களில் ஒன்றான ஸ்ட்ராஸ்பர்கில் சம்பவம். துப்பாக்கியால் சுட்டு தள்ளிய 29 வயது நபர் தப்பி ஓடியுள்ளார். தொடர்கின்றது தேடுதல் வேட்டை. மக்களை வீடுகளுக்கு உள்ளேயே இருக்கும்படி கூறி போலீசார் தேடுதல் வேட்டையை ஆரம்பித்திருக்கின்றார்கள். கடந்த 4 வாரங்களாக தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களும் அடிதடியும் இரத்த காயங்களுமாக கிடந்த பிரான்சிய அதிபர் எமானுவேல் மேக்ரோங்கின் ஆட்சி சந்தித்துள்ள அடுத்த அவல நிகழ்வு இதுவாகும். நேற்று செவ்வாய் மாலை 8 மணி அளவில் நகரத்தின் மத்தியில் சகட்டு மேனிக்கு துப்பாக்கி வேட்டுகளை பொழிந்து தள்ளியிருக்கின்றார் இந்த 29 வயது நபர். இந்த நகரம் பிரான்ஸ் ஜெர்மனி எல்லை பகுதியில் இருக்கின்றது. நத்தார்கால சந்தைக்காக கூடியிருந்த வேளை இந்த நாடகம் நடைபெற்றிருக்கின்றது. துப்பாக்கி பிரயோகம் நடத்திய சந்தேக நபரை ஏற்கனவே போலீசார் அறிந்திருந்தனர். இவர் நாட்டின் கடும்போக்குவாதிகளுடன் தொடர்புடையவர் என்று கூறப்படுகின்றது. நாட்டின் பொது பாதுகாப்பிற்கு அவர் அச்சுறுத்தல் தரும் ஒருவராகவே இருந்திருக்கின்றார் என்று போலீஸ் கூறுகிறது. சம்பவம் நடைபெற்ற 2 மணி நேரத்தில் சந்தேக நபருக்கும் போலீசாருக்கும் இடையே துப்பாக்கி பிரயோகங்கள் நடைபெற்றுள்ளன. மக்கள் பாதுகாப்புள்ள இடங்களுக்குள் மறைந்திருந்தாலும் 2 தடவைகள் அவர் துப்பாக்கி பிரயோகங்களை செய்து காயத்துடன் தப்பி இருக்கின்ற காரணத்தினால் மற்றவர்களுக்கு ஆபத்து அதிகரிக்கும் என்று கூறப்படுகின்றது. இதற்குள் 4 வார கால விடுமுறை காலங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடந்தாலும் உரைநிலை மௌனம் காத்த பிரான்சி அதிபர் நாட்டு மக்களுக்கு நேற்று 13 நிமிடங்கள் கொண்ட சிறிய உரை ஒன்றை ஆற்றியிருக்கின்றார். அத்தருணம் வரும் புத்தாண்டு முதல் 100 யூரோ சம்பள உயர்வு வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருக்கின்றார். மஞ்சள் அங்கி அணிந்தோர் ஆர்ப்பாட்டங்கள் மக்கள் மத்தியில் குறைவான ஆதரவை பெற்றுள்ளன. பிரான்சி அதிபர் புகழ் குன்றிய ஒருவர் பிரச்சனைகளுக்கான தீர்வு அவரிடம் இல்லை, ஆகவே அவர் பதவி விலக வேண்டும் என்று 100 யூரோ சம்பளம் பெற்ற பின்னரும் பலர் கூறியிருக்கின்றார்கள். இன்று உலகம் போகும் போக்கில் இத்தகைய ஆர்ப்பாட்டங்கள் தவறானவை என்று அதிபர் தனது உரையில் கூறியிருக்கின்றார். நீதியை அடியோடு மறந்து பணத்தை உழைப்பதையே குறியாக கொண்ட உலக நாடுகளின் ஓட்டத்தில் அநீதியாளருக்கு எதிராக துணிந்து குரல் கொடுக்கும் ஒரே ஒருவராக இன்று சர்வதேச அரங்கில் மிளிரும் பிரான்சி அதிபர் தப்பான வழியில் பணத்தை தேட இயலாத நிலையில் இருப்பதை ஆர்ப்பாட்டக்காரர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதனால் அவர்களுடைய ஆர்ப்பாட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. தன்னுடைய நிலையை உணர்த்த பிரான்சி அதிபராலும் முடியவில்லை. காரணம், ஜமால் காஷோக்கி என்கின்ற ஊடகவியலாளர் கொல்லப்பட்ட பொழுது அந்த கொலையையும் ஏற்றுக்கொண்டு சவுதியை ஆதரிக்க உலக நாடுகள் சவுதியின் பக்கமாக நின்ற பொழுது பிரான்சி அதிபர் எமானுவேல் மேக்ரோன் ஒருவர் மட்டுமே சவுதி இளவரசருக்கு எதிராக கடுமையான கருத்தை கூறியிருந்தார். ஆகவே அவர் பணத்தை உழைக்க முடியாத சர்வதேச நிலை இருப்பதையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் புரிந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் புரியவில்லை என்றும் கூறப்படுகின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேதுரை.
சங்கநாத நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரித்த அனைத்து அன்பர்கள் மற்றும் நிகழ்ச்சி நெறியாளர் திரு அற்புத சிங்கம் அவர்களுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி விடைபெறும் உங்கள் அன்பன் சா ஜே குமார். வணக்கம் நேயர்களே.